ஜெல்லாமல்ல அன்னை பராசக்தி திருக்கணையினாலும் எங்கும் நிறைந்திருக்கும் சத்குருவின் அருளாலும் நம்முடைய அப்ரோக்ஷ அனுபூதி வகுப்பை தொடர்ந்து இந்த நாம் அனுபவிக்கின்ற உலகம் வெறும் தோற்றம், மித்யா என்று கூறிக்கொண்டு வருகிறார் சங்கர். இந்த உலகத்தை மித்யா என்று சொல்லும் பொழுது அதே சமயத்தில் அது ஈஸ்வர ஸ்வரூபம் அப்படின்னு ஒரு சர்வாத்ம பாவத்தை பற்றி நமக்கு நான் கடந்த வாரம் சிந்தித்து பார்த்தோம். சர்வாத்ம பாவம் அப்படின்றது பொதுவாக நம்ம நினைக்கிறோம் என்ன சொன்னால் எல்லா உயிர்களிலும் எவ்வுயிருக்கும் அவ்வுயிராய் எல்லா உயிர்களும் நம்மளை வந்து பார்க்குற ஒரு 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 நேசம் அல்லது ஒரு பாவனை அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அப்படி வந்து பார்க்குற தன்மை வந்து எல்லாருக்கும் வரணும்னு கட்டாயம் இல்லை. அது வர்றதும் அவ்வளோ சுலபம் கிடையாது. ஸோ சர்வாத்ம பாவம்ன்றது எல்லா உயிர்களும் தன்னுயிரை பார்ப்பது, தன்னுயிரை மண்ணுயிரை தன்னுயிராய் நினைப்பது, தன்னுயிரை மண்ணுயிராய் நினைப்பது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஒரு என்ன ரொம்ப வாஞ்சையாக ரொம்ப அன்பாக அல்லது ரொம்ப கருணையோடு ஒரு ஒரு தயோடு சொல்லக்கூடிய வாக்கியங்கள் இதெல்லாம். ஆனால் பெரும்பாலும் வந்து ஞானிகள் அப்படி இருப்பாங்க அப்படின்னு ஞானிகளை பற்றி நம்ம சிந்திச்சு பார்ப்போம். சில ஞானிகள் அப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு, எல்லா ஞானிகளும் அப்படி இல்லை இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இங்கே சர்வாத்ம பாவத்துக்கு அதனால தான் சங்கரர் வந்து இங்கே அவர் கொடுக்கக்கூடிய உதாரணங்கள் இருக்கு இல்லையா, அது இந்த சர்வாத்ம பாவனை நம்ம வந்து நம்முடைய நமக்கு வந்து இருக்கிற ஒரு அன்பு பாசம் நேசம்லாம் இருக்கு இல்லையா, மனித நேசங்கள் மனித பாசங்கள் மனித அன்பு மனித என்ன செயல்பாட்டால் உருவாகும் வந்து ஒரு இசைவு அல்லது ஒரு மலர்ச்சி இந்த மனித செயல்பாடுகளால் இங்கே வந்து நம்ம செயல்பட்டுருக்கோம் இல்லையா, இதுக்கு ஊடால் நடக்கிற ஒரு உணர்ச்சி பிரவாகம் அல்ல ஒரு உணர்வு சந்திப்பு நெகிழ்ச்சி இந்த மாதிரி இந்த நிறையா வார்த்தைகள் வச்சுருக்கோம் நாம் இதுக்கெல்லாம் இல்லையா. அதனால் அது வந்து எல்லாருக்கும் சம்பவிக்கணும்னு கட்டாயம் இல்லை. ஏதோ ஒரு சிலருக்கு என்ன எப்படின்னு சொன்னால் வாடிய பயிரை போதெல்லாம் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு ஒரு பெரிய சொல்லும் பொழுது நமக்கு அந்த உணர்ச்சி ஏற்படணும் உணர்வு ஏற்படணும்னு கட்டாயம் இல்லை. அதனால தான் இங்கே அவர் கொடுக்கக்கூடிய உதாரணங்கள் இருக்கு இல்லையா, கட்டானாம் நா யதா பிருத்திவி பட்டானாம் ஹி தம் தவ சொல்கிறார். அதனால தான் இங்கே சொல்லக்கூடிய அந்த உதாரணங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் எப்படிப்பட்டதுன்னா இதெல்லாம் வந்து அறிவு தர்க்கபூர்வமானது, தர்க்கத்துக்கு கொண்டு போயிடுறார் சங்கரர். மித்யா என்ற தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு, மித்யான்ற தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அவர் உணர்ச்சிகளையோ உணர்ச்சிகளின் ஊடுபாவுகள் அதனுடைய என்ன உணர்ச்சிகள் உணர்வுகளுடைய செயல்பாடுகளில் அதை கொண்டு போகாமல் சங்கர் என்ன பண்ணிடுறாரு, உடனே வந்து இதுக்கு எங்கே என்ன மாதிரி எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காரு பார்த்து என்ன மாதிரி உதாரணங்கள் கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டால் அவர் வந்து தர்க்கத்துக்கு போயிடுறாரு. எப்படி வந்து ஜகத் என்ற பெயரில் வந்து என்ன சொல்கிறார், சித்து தான் விளங்குகிறதுன்னு சொல்கிறார். ஜகத் என்ற பெயரில் என்ன விளங்குன்னு சொன்னால் சிதாபாதி என்றார். சித்து தான் பாசமாக விளங்குகின்றதுன்னு அர்த்தம். ததே தத்து நியாயம், அந்த பிரம்ம அறிய தக்கதாக இருப்பதால் அது என்ன சொல்கிறார், எப்படி சொன்னால் கட்டானம் பானை என்று பார்ப்பகின்ற பானை என்பது களிமண் தான், அதுபோல் துணி என்பது நூல் தான் அப்படின்னு எங்கே கொண்டு போகிறார் பாருங்கள். பானை என்பது பானைன்னு தனியாக ஒன்று கிடையாது, களிமண் தான். பானை தூக்கி தலையில் வச்சா எதை தூக்கி வச்சுருக்கோம், பானை தூக்கி தலையில் வச்சா எதை தூக்கி வச்சுருக்கோம், களிமண் தான் தூக்கி வச்சு இல்லைண்ணா, களிமண்ணை தூக்கி வைக்கல பானையை தான் தூக்கி வைக்கிறேன்னா என்ன அர்த்தம், களிமண் மண்டைக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இது கூட இல்லை, இது கூட புரிஞ்சுக்கல சொன்னால் அப்படி தான் சொல்லுவாங்க நம்மளை பார்த்து. நம்ம என்ன பண்ண அது பாருங்கள், இல்லை நான் பானை தூக்கிச்சுனேன், நீ பானையை தூக்கி வைக்கவில்லை களிமண்ணை தான் தூக்கி வைத்திருக்கின்றேன், களிமண்ணை தூக்கி வைக்கல பானையை தூக்கி வைக்கணும்னா அப்புறம் களிமண்ணை எங்கேயே வைத்திருக்கின்றான்னு கேட்டுருவாங்க. அதனால் பாருங்கள் இந்த தர்க்கம் இப்போ எவ்வளோ எவ்வளோ எவ்வளவு சூக்ஷமாக இருக்குது இந்த தர்க்கம், அது எவ்வளவு வெளிப்படையாக இருக்குது. ஆனால் நமக்கு அதனால் நம்ம அதை ஏற்றுக்க முடியல. நம்ம என்ன சொல்கிறோம், இல்லை இல்லை இந்த உலகம் எப்படி நிமித்தியான்னு சொல்ல முடியும், இது கண்ணுக்கு கண்ணுக்கு வந்து காட்சியாக அந்த இருக்கே அதை போய் இந்த பொய்த்தோற்றம் எப்படி சொல்ல முடியும். பொய்த்தோற்றம்னு சொல்லலை, அது எதுக்கு இருக்குன்னா அது நம்முடைய புலங்களுக்கு நம்முடைய யூசேஜ்க்கு அது இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அதை நம்ம மறுக்கலை. இருந்தாலும் கூட அதனுடைய அதனுடைய எசன்ஸ் என்ன அப்படின்னு சிந்திக்கும் பொழுது அது என்னவாக இருக்குது அப்படின்னு நல்லா ஆராய்ஞ்சு பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், ஏன் சொன்னால் சத்தியத்துவம் என்று சொல்லப்படுகின்ற நாம் எப்படி வந்து தொடர்ந்து இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம், அந்த பிரம்மந்தான் என்ன தத்துவ ஞேயம்ன்றாரு. இந்த இதில் எது வந்து அறியத்தக்கதுன்னா அந்த பிரம்மம்தான் அறியத்தக்கது, மற்றதெல்லாம் வந்து என்னன்னு அது வந்து எதை விடுத்துனா நாமத்தை விடுத்துன்னு சொல்கிறார். தத்து ஜகத் என்ன ஜகத் ஜகத் ஜகத்தானாம் ந சிதாபாத்தி ஞேயம் தத் தத்தத பாவத்தக சொல்கிறார். அந்த எது தத் அபாவத்தக தத் பாவத்தக ரெண்டு வார்த்தை இங்கே பார்க்கிறார். இந்த அறுபத்தி நான்காவது சொல்ல கட்டானாம் கட்டானாம் ந யதா பிருத்திவி பட்டானாம் ஹி தம் தவ அதே ஜகத் ஜகத்தானாம் ந சிதாபாத்தி ஞேயம் தத் தத பாவத்தக 64வது ஸ்லோகத்தில் நாம் விட்டோம். என்ன சொல்கிறார், எப்படி வந்து நூலில் வந்து துணியில் நூல் தான் இருக்கே, அது நூலை தவிர துணி வேறு ஒன்றும் கிடையாது. எப்படி பார்க்கக்கூடிய ஒரு அறிவு நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா, அது நூல் தான். எப்படி பானையில் வந்து பானை என்னவாக இருக்குது, களிமண்ணாக தான் இருக்குது, நாம் பானையாக பார்க்குறோம். அப்போ எது ஞானம்னா, எது ஞானம் சொன்னால் அதுக்கு நாம ரூபங்களை நீக்கி பார்ப்பது ஞானம். ஞான உறுப்பினோ இந்த என்ன நாம உறுப்பினர் சேர்ந்தே பார்க்குறது அஜ்ஞானம்ன்றார். நம்ம ஞான நாம உறுப்புகள் ஒரு பெயர் கொண்டு ஒரு ரூபம் கொண்டு இப்படி நம்ம நிற்கிறோம். பொதுவாக அந்த பானைக்கெல்லாம் நம்ம பார்த்துருவோம் ஏறக்குறைய இல்லை, பானையாக ப்ராப்ளம் நமக்கு அதில் தூண் நூலும் துணியும் ப்ராப்ளமா, அது ஒரு என்ன அது ஒரு இங்கே வந்து அது வந்து ஒரு உதாரணம் தான் சொல்கிறாரு. நம்மளை அப்படி பார்க்க முடியலையே, நம்ம வந்து அந்த உடல் கொண்டு இங்கே உணர்ச்சிகரமாக உரையாடி கொண்டிருக்கின்ற மிகவும் உணர்வுபூர்வமாக என்ன சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு உயிர் பொருள் இந்த உடம்பு இல்லையா. அப்போ இந்த உடம்பில் வந்து என்ன பண்ணி வச்சுருக்கோம், நம்ம அந்த நம்ம சொல்கிறாங்க மனசை உடம்பை கொண்டு போய் மனசுக்குள்ளே வச்சுருக்கோம்னு, இல்லை மனசுக்கு கொண்டு போய் உடம்புக்குள்ளே வச்சுருக்குறோம். நல்லா சிந்திச்சு பாருங்கள். அதான் கேட்குறப்ப மனசு எங்கே இருக்குன்னு இந்த கேள்வி எப்பொழுதுமே வந்துட்டுருக்கு, மனசு எங்கே உடம்புக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு. இல்லை நம்ம என்ன பண்ணிக்கோ, உடம்பு கொண்டு போய் மனசுக்குள்ளே வச்சுருக்குறோம். மனசை கொண்டு உடம்புக்குள்ளே வச்சுருக்கிறோமா, உடம்பு கொண்டு மனசு உடம்புக்குள்ளே இருக்கான்ற அந்த கேள்வி கூட வந்து எப்படி நாம் புரிஞ்சுக்கிச்சுன்னா, உடம்புலாம் கொண்டு போய் மனசில் ஏற்றிட்டோம். உடம்பு உடம்பாக இருந்தால் அது பாட்டுக்கு என்ன, மட்ட மிருகங்களுக்கெல்லாம் பாருங்கள் உடம்பு உடம்பாக மட்டும் வந்து என்ன பண்ணுது சர்வ் பண்ணிகிட்ருக்கு, உடம்பு உடம்பாக மட்டும் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. நாம் தான் உடம்பு கொண்டு போய் மனசுக்குள்ளே ஏற்றி வச்சிட்டோம், இல்லை மனசை கொண்டு உடம்புக்குள்ளே ஏற்றி வச்சிட்டோம். ஏற்றி வச்சுட்டு நமக்கு மனசு என்ன சொல்லுது, நான் டைம் ஆச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு, ஒரு இல்லை டைமுக்கு சாப்பிட்றணும்னு சொல்லிட்டு, இல்லை நம்ம வந்து மனசு கொண்டு போய் உடம்புக்குள்ளே வச்சு எனக்கு இது தான் பிடிக்கும் இது பிடிக்காது இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து மனசு கொண்டு உடம்புக்குள்ளே ஏற்றி வச்சிட்டோம். ஆனால் மற்ற பிராணி மற்ற ஜீவராசிக்கெலாம் பாருங்கள் உடம்ப மனசு இல்லை, உடம்பு பாட்டுக்கு இருக்கா, அதுக்கு வந்து பசிச்சா தான் சாப்பிடும். இப்படி ஒரு ஆளுங்க பார்க்குது, ஒரு மானை பார்க்குது, ஒரு சிங்கம், உடனே அடித்து சாப்பிடாது அது பசி இல்லைன்னா. அப்போ அது என்ன என்னவாக பார்க்குறதுன்னா அது உணவாக பார்க்கல, அது ஒரு 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 இருப்பாக தான் பார்க்குது. ஆனால் நம்ம வந்து இங்கே பாருங்கள் பசிக்குதோ இல்லையோ ஒரு ஊடான பார்த்தா சாப்பிட்லான்னு தோணுது. எல்லாம் ஒரு கிண்டாக்கி ஃப்ரான்ச்சர் சார் பசிக்குதோ இல்லையோ சரி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவோமே, எந்த ஆடும் மாடும் எதுவும் இது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது இல்லை. அப்போ நம்மளோட நல்லா பார்த்திங்க சொன்னால் நம்மளோட ப்ராப்ளம் நம்மளோட நம்ம எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா மனசை போய் உடம்புக்குள்ளே ஏற்றி வச்சுருக்குறோம். உடம்பு திரும்ப திரும்ப வருது, உடம்புக்கு போய் மனசுக்குள்ளே ஏற்றி வச்சுருக்குறோம். உடம்பு தானாக விட்டுட்டு அது பாட்டுக்கு என்ன பண்ணிக்குமா, தன்னை அது பாதுகாத்துக்கும். இந்த பாடி லாங்குவேஜ்னு சொல்கிறோம், பாடி ஹேஸ் காட் இட்ஸ் ஓன் வேஸ் டு க்யூர் இட் செல்ஃப் அப்படிலாம் சொல்கிறோம். அது ஒரு மெக்கானிசம் இருக்குது, அந்த மெக்கானிசம் வந்து இயற்கை நமக்கு கொடுத்தது, இயற்கை கொடுத்த அந்த 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 என்ன செயல்பாடு இருக்கு இல்லையா, அது தன்னை காத்துக்கிற அளவுக்கு வந்து மனசுக்கு இந்த உடம்புக்கு வந்து அது ஒரு மெஷின் தானே. மெஷின் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கெட்டு போகும், சரி பண்ணிக்கலாம், இருந்தாலும் ரொம்பலாம் கெட்டு போயிடாது, இல்லை ஒன்றுமே இல்லாமல் ஆயிடாது. எது வரைக்கும் அது இருக்கணுமோ அதோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோன்னு சொல்லிட்டு அதுதான் பிராரப்தம்னு சொல்கிறோம். அவள் லைஃப் ஸ்பேன் எவ்வளவோ அவ்வளோ கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம மனசுக்கு போய் உடம்புக்குள்ளே புகுத்தி, இல்லை உடம்புக்கு ரொம்ப முடியல, ஒன்றும் சரியில்லை, இது பண்ணுது அது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிறோம் நாம். அப்போ நம்ம என்ன வாழ்ந்துட்டு சொன்னால், உடம்பு உடம்பாக வாழல, மனசு மனசாக வாழல. அப்போ இந்த மனதுடைய ஆபாசம் இருக்கு இல்லையா, மனதுடைய இந்த தோற்றப்பிழை இருக்குல்ல, மனதுடைய இந்த தடுமாற்றம் இருக்கு இல்லையா, இதைத்தான் வந்து சாஸ்திரம் வந்து மித்தியான்னு சொல்லுது. அதாவது பிரபஞ்சம் மித்தியா, உலகம் மித்தியா அப்படின்னு சொன்னால் நம்ம உடலோடு சேர்த்து தான். ஏன் மித்தியான்னு சொல்லுதுன்னு சொன்னால், அதுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்போடு அதிகம் கொடுத்து நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், அதனால எதையோ தூக்கி அது மேலே வச்சுருக்கோம், எது மேலே அந்த உடம்பு மேலே இந்த மனசுக்கு மனம் வச்சு. அப்போ நம்ம செய்கிற எல்லா காரியங்களுக்கும் வந்து ஒரு ஆடட் வேல்யூ இருக்குது, எல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம், எங்கெங்கே நிறைய ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இல்லாட்டி அது பாட்டு எங்கே விட்டால் உடம்பு பாட்டுக்கு தன்னை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கும், மனசை வந்து என்ன அங்கே மனசை வந்து அங்கே வந்து இன்டர்வியூ பண்ணாமல் விட்டுட்டா. ஆனால் மனசு ரொம்ப இன்டர்வியூ பண்ணிவிட்டு, இது சரியில்லையோ கொஞ்சம் சரி, உடம்பு சரியில்லையோ, என்னமோ பண்ணுதே என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு மனசு சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு, நல்லா பார்த்திங்கன்னா மனசு சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது மனசு. அப்புறம் இன்னொரு விஷயமும் இங்கே நம்ம சிந்திச்சிடணும், என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ நாம் வந்து வி லிவ் எஸ் பர் பிராரப்தான்றதுக்கு இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டால், நம்மளுடைய தூக்கம் பாருங்கள். அப்போ நமக்கு வந்து நல்லா தூக்கம் தான் நல்லா பிராரப்தம் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த இவ்வளோ நேரம் தூங்குறது, இவ்வளோ நாள் செயல்படுறது, இவ்வளோ காலம் வாழ்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம பிராரப்தம் தான் முடிவு பண்ணுது. நம்ம வந்து அஞ்ஞானியாக இருக்கிறனால இந்த உலகம் நமக்கு எப்படி இருக்குது, இந்த உலகத்து மூலமாக தான் நமக்கு வந்து கஷ்டம் வருது. உலகம்னால் ஒட்டுமொத்த உலகம், உறவுகள், பிறகு இங்கே இருக்கக்கூடிய எல்லா மெக்கானிசம் இருக்குல்ல, அது பூரா தான் நமக்கு வந்து என்ன இருக்குது, கொஞ்சம் தொல்லையாக இருக்குது, பம்பாக இருக்குது, வழக்காக இருக்குது நமக்கு இல்லையா. ஆனால் ஒரு ஞானிக்கு இதே உலகம் தான் வாழ்ந்துட்டுருக்காரு. ஆனால் அவருக்கு எதுவும் அது பெரிய விஷயமாக இல்லை, ஏன்னா அவர் பாதிக்கு விடுறதில்லை. அவர் உலகம் வேறு உலகத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வேறு உலகத்தில் இருக்காங்க, வேறு எந்த உலகத்தில் இல்லை, அவங்க எதாவது இதே உலகத்தில் வாழ்கிறாங்க. ஆனால் அந்த உலகத்தை பற்றி பார்வை அவங்க மாறி போச்சு. என்ன மாறி போச்சுன்னு சொன்னால், இதை எதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால், இந்த உலகத்தில் வந்து இந்த உலகம் வந்து மித்தியான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அது எப்படி மித்தியான்னு புரிஞ்சுருக்காங்க, அதான் மொத்த அது கொஞ்சம் விசாரம் பண்ணிட்டு இந்த சுலோகத்துக்குள்ளே போகணாங்க. அது எப்படி அவர்கள் ஞானிகள் வந்து உலகத்தை மித்தியான்னு புரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டால், இங்கே வந்து நித்திய வஸ்து எது எது அப்படின்றத பற்றி அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அடுத்த சுலோகத்தில் அது பேசப்படுது. சொல்கிற இது எது ஞானம்னு சொன்னால், தட் அபாவதக, அது நாமத்தை விடுத்து அறிவட வேண்டும் சொல்கிறார் இல்லையா. அபாவம் விடுத்து, எதை விடுத்து, அபாவம்னா அதை விடுத்துன்னு அர்த்தம். அப்புறம் தத் பாவதக, அது எப்படி அறியப்பட வேண்டும்னா, அது நாமமாகவே அறிவட வேண்டும். அல்லது அது வந்து அதனால தான் இங்கே வந்து நம்ம என்ன ஈஸ்வர பாவம் எடுத்துக்கிறோம். அது இந்த மித்தியா இருக்கு இல்லையா, இந்த பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, அது வேறு ஒன்றும் இல்லை, அது ஈஸ்வர ஸ்வரூபம். ஸோ நம்ம சரி மித்தியா மித்தியான்னு தள்ளுறதுக்கு எனக்கு வந்து இவ்வளோ காலமாக சாமி சாமின்னு கும்பிட்டாச்சு, இல்லை இவ்வளோ காலமாக வந்து இதை ஏற்றுக்காச்சு, இதை எப்படி தள்ளுறதுனா, சரி இது ஈஸ்வர ஸ்வரூபமாக பார்த்துக்குவோம், முழுமையாக பார்த்துக்குவோம். ஒன்று ஈஸ்வரனாக ஏற்றுக்கணும், அதுக்கு தான் சர்வாத்ம பாவம்னு சொன்னோம். அப்போ சர்வாத்ம பாவம் அப்படின்னு சொன்னால், இந்த ரொம்ப மிஸ்லீடிங் வேர்டு அது. எல்லா இடத்துலையும் அன்பு செலுத்தி, எல்லாத்தையும் வரவேற்று, எல்லாத்தையும் வந்து ஏற்றுக்கிட்டு, எல்லாருக்கூடையும் சேர்ந்து வாழ்கிறது இம்பாசிபிள் ஃபார் எனிபடி இல்லை. என்ன இருக்கும் எல்லாத்துக்கூடையும், நமக்கு அப்படி ஒரு பாவம் இருந்தாலும் கூட மற்றவங்களுக்கு அது இருக்காது. கிருஷ்ணனுக்கு அதே துயரம் தான் ஏற்பட்டுச்சு. அவனுக்கு எல்லோருக்கும் மேலே எந்த மாதிரி துவேஷமும் எந்த ஒரு வஞ்சமும் அல்லது குரோதம் இல்லாவிட்டாலும் கூட, கம்சனுக்கு அவர் மேலே கோபம் குரோதம் இருந்துச்சு இல்லை. என்ன சிசுபானுக்கு அவன் மேலே வஞ்சம் இருந்தது, துரியோதனுக்கு அவன் மேலே வந்து கோபம் இருந்தது, சகுனிக்கு அவன் மேலே என்ன அளவற்ற என்ன குரூரம் இருந்துச்சு. கேன் கிருஷ்ணா டூ எனி திங் அபவுட் இட், கேனா டூ எனி திங் அபவுட், அவரால் ஒன்றும் பண்ண முடியல இல்லையா. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், சர்வாத்மாவும் எல்லாத்து மேலேயும் வந்து அன்பு செலுத்துது அப்படின்றது அது ஒரு பாவனையை தான். நம்ம அப்படி அதை புரிஞ்சிக்கூடாது. எப்படி புரிஞ்சுக்கணும் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், சங்கர கொடுக்குற சாதாரண சங்கர் ரொம்ப தெளிவாக உதாரணங்கள் வந்து அப்படி கொடுக்காமல் உதாரணங்கள் யுக்திபூர்வமாக தர்க்கபூர்வமாக தான் கொடுத்துட்டே இருக்காரு. எப்படி வந்து பானையில் நீ களிமண்ணை பார்க்க வேண்டுமோ, எப்படி நீ துணியில் வந்து நூலை பார்க்க வேண்டுமோ, அப்படி நீ பார்த்தால் இதை எப்படி பார்க்கணும்னு சொன்னால், நாம ரூபத்தை நீக்கிப்பார், பார்த்தா மிஞ்சுவது என்ன, மிஞ்சுவது வந்து இருப்பது ஒரே பொருள் தான். அப்படி தான் மீண்டும் மீண்டும் சங்கர் தர்க்கத்துக்கே போகிறாரு இல்லை, தர்க்கத்துக்கு அப்படி இப்படி சிந்திச்சு பார்க்க சொல்கிறாரு. ஏன்னு சொன்னால், நம்ம நினைக்கிற மாதிரி இந்த ஒட்டுமொத்த ஒரு பக்கத்தை என்ன ஊரில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. இங்கே நம்ம இருக்கிறோம், நம்ம கூலியம் இருக்கிறோம், பக்கத்தில் சிங்கப்பட்டாங்க, அங்கே யாருக்கான நமக்கு தெரியாது. எப்படி எல்லாத்தையும் போய் நம்ம உழவு பண்ணுறது, எல்லாத்தையும் மேலே சர்வாத்து போகணும் நம்ம கேட்படுறது. நமக்கு நம்மளால் விசினிட்டில் இருக்கிறவங்ககிட்ட வேணும் என்ன பண்ணலாம், சரி சரி இதெல்லாம் நம்மளை பிராரப்தம் சொல்லி அது கூட எப்படி ஏற்றுக்குன்னு சொன்னால், இதெல்லாம் நம்முடைய சரி நம்மளுடைய விதிக்கு இவர்களாக வந்து ஏற்பட்டிருக்காங்க, சரி இருக்கட்டும் எல்லோரும் அப்படின்ற ஒரு 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 என்ன நம்ம குணங்களை பற்றி பேச போகிறோம். ஒரு பொறுமையாக அதை ஏற்றுக்கிறது, பொறுமையாக அதை சகிச்சுக்கிறது, பொறுமையாக அதை வந்து தாங்கிக்கிறது, அதை பொறுமையாக அதை கோத்ரூ பண்ணுறது. அப்போ ஒரு ஒரு ஞானிக்கு என்ன இருக்குன்னு சொன்னால், சரி நம்ம பிரார்ப்பித்தது இவங்களெல்லாம் நாம் வந்து மீட் பண்ணணும்னு இருக்குது, இவங்களெல்லாம் நாம் சந்திக்கணும்னு இருக்குது, இவர்களோடு நாம் வந்து தொடர்பு கொள்ளணும்னு இருக்குது, இவர்களோடு நாம் உருவாடணும்னு இருக்குது, சரி நடக்கட்டும் அது. ஆனால் ஒட்டுமொத்த உலகத்தோடு உறவு கொள்ளணும்னு இருக்காது, அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. ஆக இங்கே நாம் எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், என்ன புரிஞ்சுக்கணும் சொன்னால், இது வந்து தர்க்கபூர்வமாக தான் இதை புரிஞ்சுக்கணும். தர்க்கத்தையே திரும்ப திரும்ப வந்து சொல்கிறார் சங்கரர் வந்து தொடர்ந்து தர்க்கத்தையே முன் வச்சுட்டு வர்றாரு. அது வந்து ஏன்னா அதனால தான் நம்ம நேத்தி சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, சரி இதுவல்லன்னு பேசாமல் என்ன கஷ்டத்தையோ அல்லது விரோதத்தையோ அல்லது கோபத்தையோ அல்லது எதிர்ப்பையோ என்ன பண்ணுறோம், எதிர்ப்பையும் குரோதத்தையும் கோபத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. என்ன பண்ணிடலாம், ஒட்டுமொத்தமாக மன்னிக்க முடியாது. நம்ம மன்னிக்கக்கூடிய ஆள் நம்ம நோ இது மோசமான இவனை போய் மன்னிக்கிறாமா அப்படின்னு தோணுது எனக்கு இல்லையா. அன்றைக்கி அப்போ நமக்கு என்ன இல்லைன்னா, மன்னிக்க முடியாத அதான் சொல்லுவாங்க, மன்னிக்க முடியாத குற்றம் கிடையாது. எல்லா குற்றமும் வேணால் மன்னிச்சிடலாம், ஆனால் மன்னிக்க முடியாத மனம் இருக்குது என்கிட்ட, அது யாரையும் மன்னிக்காது. நானே சரி சரி போச்சு விட்டுலாம் பார்த்து அவங்களை பார்த்தா கோவம் வருது. அப்போ இது நம்முடைய இது எதனுடைய லிமிட்டேஷன், எதனுடைய வரையறைன்னா, இது மனசுடைய வரையறை. மனசெல்லாம் ஒன்று சுற்றிலாம் முற்றிலாம் மாற்றி அமைச்சாது, அது அப்படியே அது பூர்ணமாக்கிறதுலாம் முடியாது. அதெல்லாம் மனசை என்ன பண்ண சொல்கிறாங்க, நீ மனசே இல்லைன்றது தான் உண்மை. அதுக்கு என்ன வேணும், அதுக்கு ஒரு வகையான என்ன அதுதான் அறிவு, ஞானம் வேணும். என்ன ஞானம் வேணும், இதெல்லாம் நாம ரூபங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை நெகேட் பண்ணக்கூடிய நேத்தின்னு சொல்லக்கூடிய நெகேட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு என்ன ஒரு பேரறிவு அல்ல பெருஞ்ஞானம் அல்லது ஒரு பெரிய விவேகம், அதனால் ஏற்படுற வைராக்கியம் இருக்குல்ல, அது மட்டும்தான் நிற்கன்றதுனால மீண்டும் மீண்டும் சங்கர் விவேகத்தையும் வைராகத்தையும் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. எக்ஸாம்பிள் கூட நானும் பார்க்குறேன், சரி சர்வாத்மாவத்துக்கு எல்லா உயிர்களையும் எவ்வுயிரும் தன் மண்ணுயிரை தன்னுயிரை போல் எவ்வுயிரும் எவ்வுயிருக்கும் அவ்வுயிராய் நானே அப்படின்லாம் இங்கே காணவங்க ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லுவார். ஆனால் சங்கரர்கிட்ட வந்து அப்படி எதுவும் அந்த வாசமே காணோம். அப்போ மித்தியான்னு சொன்னால், சரி கால் த கேட்டல் பிளாக்ன்ற மாதிரி அதான் உண்மைப்பா, நாம ரூபங்கள் தான். ஏன்னா இந்த 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 சின்ன உருவத்துக்குள்ளே நிற்கக்கூடிய இந்த அகம்பாவம் இருக்கு இல்லையா, இந்த அகங்காரம் இருக்கு இல்லையா, அகங்காரம்னா அந்த ஆணவம் சொல்ல நான் அப்படின்ற ஒரு ஒரு நிலைத்தன்மை, நான் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, அந்த உணர்வு நான் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு வந்து இந்த உடம்புக்குள்ளே இருக்கு இல்லையா, நான் வேறு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நமக்கு இருக்கு இல்லையா, நான் வேறு நீ வேறு தான், நானும் நீயும் ஒன்று நிலையில் பார்த்தா ஒன்று எல்லாம் சும்மா சொல்லலாம், அப்புறம் நீ வேறு நான் வேறு தான் சொல்லிடுவோம். நீ வேறு நான் வேறு என்னது இருக்குன்னா கேட்குறாரு, ஆனால் அப்படி ஒரு நிலை வந்து அப்படி ஏதோ ஒரு நிலை அவர் உணர்ந்திருக்காரு. அதான் நீ வேறு என்னது இருக்க நான் வேறு என்னது இருக்கேன்னு சொல்லிட்டு, அது என்ன வேறு வேறு தெரிஞ்சு ஏன் அதை சொல்கிறாரு, ஏன்னா தொடர்ந்து வேறு வேறு அதை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு அவருக்கு, அவ்வளோ பண்ணியும் தெரியுது அவருக்கு, நீ வேறு தான் நான் வேறு தான் தெரிஞ்சிகிட்டே இருக்கு. அதனால் இங்கே அப்போ அந்த வேறாக தெரியுது என்ன, வேறாக தெரியுது இந்த நாம ரூபங்கள் தான், அதோடைய அதனுடைய பெயரும் என்ன வடிவம் தான், பெயரும் வடிவம் நாம ரூபம் பெயரும் வடிவம் தான் வேறு இருக்குது. அது இப்போ வந்து துணியை தூக்கி துணியை பார்க்கலன்னா அவர் நூல் மட்டும்தான் தெரியும் அங்கே, அதுதான் உண்மை. அது அதுக்கு அந்த துணி அப்படின்றது அதுக்கு ஒரு பெயர் வந்துருச்சு இல்லையா. இப்போ நமக்கு ஒரு பேர் வந்துருச்சு, அந்த பேர் வந்த துணிக்காவது பரவாயில்ல, வெறும் பேர் தான் வந்திருக்கோம், நம்ம தான் துணி சொல்லுவோம், அது சொல்லிக்காத துணின்னு. ஆனால் நமக்கு ஒரு பேர் ஏற்பட்டு அப்புறம் இங்கே வந்து ஒரு தன்னுணர்வு ஏற்பட்டு தன்னிலை ஏற்பட்டு ஒரு பேதம் வேறு ஏற்பட்டு நான் தனித்து நிற்கிற ஒரு ஈகோவாக மாறி நிற்கிற ஒரு பெரும் சம்சாரம் நமக்கு இருக்குது இல்லையா. ஸோ அதை போக்கணும் அப்படின்னு சொன்னால் இது என்ன ஆகுதுன்னு ஞானிகள் சிந்தித்து பார்க்குறாங்க. அப்படி சிந்தித்து பார்க்கும்போது இது என்ன ஆகுதுன்னு சொன்னால், ஒரு காலகட்டத்தில் அது உண்மையிலே என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னால், உண்மையிலேயே அந்த நான் வந்து நான் அப்படின்னு சிந்திக்கிற இந்த நான் எனக்குள்ளே இருக்கிற இந்த நான் இந்த உருவத்தினாலேயும் அங்கே இருக்கிற மனசு இது மனம் போடுற லீலைகள் தான் இது அத்தனையும். அந்த மனசுனாலேயும் நான் 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 சொல்லிகிட்ருக்கு, ஒரு உருவத்தால் கூட இல்லை, உருவத்து கூட கொஞ்சம் வயசாக என்ன ஆயிரும் இந்த நம்முடைய தோற்றம் இருக்குல்ல அதை பற்றி பிரச்சனை கூட பெருசாக நமக்கு இருக்காது, சரி எதோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தோற்றத்தை வந்து பெருசுப்படுத்த மாட்டோம். ஆனால் என்னத்தான் தோற்றத்தை நம்ம பெருசுப்படுத்தாட்டியும் தோற்றத்து மேலே அவ்வளோ கவனம் இருக்காது. சரி சும்மா ஒரு சட்டையை போட்டு போனால் போகுதுன்னு தோணும், சும்மா தலையை வாரி விட்டு போனால் போகுதுன்னு தெரியும், ஜஸ்ட் என்ன ப்ரெசென்டபிளாக இருந்தால் போகுதுன்னு தெரியும். ஆனால் உள்ளே இருக்கிற நான் இருக்குல்ல, 60 வயசு ஆச்சுன்னு வச்சுக்கோ உங்களுக்கு, அந்த நான் எப்படி இருக்கும், இன்னும் கொஞ்சம் வளர்ந்து இன்னும் கொஞ்சம் வந்து திமிரி என்ன தெரிஞ்சாலும் போகிற இடத்துல எனக்கு மரியாதை வேணும், அது எப்படி என்ன வாவான்னு சொல்லலை, அவங்க மட்டும் வாவான்னு கூட்டி போய் மாலை போடுறீங்க, ஏன்னா என்ன ஏன் அவருக்கு மட்டும் என்ன பொண்ணாலே எனக்கு வந்து பண்ணாலேன்னு. அதனால் அது அந்த இல்லை இல்லை சொல்கிறேன், அந்த நான் வந்து என்னாவது அப்போ இந்த மன சம்மந்தப்பட்டு தான் அந்த நான், அதைத்தான் நம்மளால் விட முடியல. இப்போ எதை அவர் மித்தியான்னு சொல்கிறாரோ அந்த நானைத்தான் அங்கே மித்தியான்னு சொல்கிறாரு. அது ஆக அடுத்த ஸ்லோகத்தில் சர்வோப்பி வியாபாரஸ்து, அடுத்தது தான் முக்கியமான ஸ்லோகம் இது. இங்கே என்ன இருக்குன்னா அடுத்த ஸ்லோகம் இது மிக மிக இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. சொன்னால் நம்ம எல்லா விவகாரங்களும் சொல்கிறார், சர்வோப்பி எல்லா வியாபாரஸ்து பிரம்மண கிரியத்தே ஜனேகி, எல்லா விவகாரங்களோடு நம்ம எதோடு செய்கிறோம்னு சொன்னால் எல்லா வகையும் ஜனங்களோடு தான் செஞ்சிட்ருக்குறோம். எல்லா விவகாரமும் ஜனங்களோடு தான் விவகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ ஜனத்தை தான் ஜனங்களை தான் அந்த உலகத்தை நம்ம கையாண்டுக்கிட்டே இருக்கோம். கையாளுவது என்ன அப்படின்னு கேட்டால், நம் உலகத்தோடு நாம் வந்து உருவாடி கொண்டு இருந்தாலும் உலகத்தை நாம் வந்து கையாண்டாலும் கையாளுவது எதுன்றால் பிரம்மத்தை தான் கையாளுறோம்னு புரிஞ்சுக்கணுமா. எதை கையாண்டு கொண்டு இருக்கின்றோம்னா, இப்போ நாம் வந்து திரும்ப பாருங்கள் அங்கே என்ன மாதிரி எக்ஸாம்பிள்னா, நம்ம துணியை கையாளுறோன்னா எதை கையாண்டுட்ருக்கோம், நூலைத்தான் கையாண்டுட்ருக்கோம். நம்ம பானையை கையாளுறோன்னா எதை கையாண்டுட்ருக்கோம், களிமண்ணை தான் கையாண்டுட்ருக்கோம். நூலுக்கு தான் வந்து என்னென்ன கலரு இத்தனை என்ன அதோடைய என்ன விலையெல்லாம் மாறும், எதுக்கு மாறும், துணிக்கு தான் மாறும். ஆனால் நூல் வந்து அதே நூல் தான். அதனால் எதை நம்ம ஏற்றி வச்சுருக்கணும், அங்கே கொஞ்சம் வேல்யூ ஏற்றி வச்சுருக்குறோம். அங்கே எதுக்கு வேல்யூன்னு சொன்னால் நாம ரூபம் மாத்திரம்னு சொல்கிறேன். எதுக்கு நாம் வந்து மதிப்பு கொடுத்து வச்சுருக்கோன்னா, அது ரூபத்துக்கும் அதனுடைய பெயருக்கு தான் மதிப்பு கொடுத்து வச்சுருக்கோம். அதனால் இப்போ என்ன புரிஞ்சுக்கணும் சொன்னால், ஞானி எப்படி பார்ப்பான்னு சொன்னால் சொல்கிறா, இது நாம் யாரை கையாண்டு கொண்டு இருக்கின்றோம் என்றால், நாம் வந்து விவகாரத்தில் வந்து நாம் பிரம்மனைத்தான் கையாள கொண்டிருக்கிறோம், ஜனத்தை கையாளுகின்றோம் என்ற போதிலும் நாம் பிரம்மனைத்தான் பிரம்மணா கிரியத்தே ஜனேகின்னு சொல்கிறார். பிரம்மனை தான் கையாள கொண்டிருக்கின்றோம். அஜ்ஞான நான் விஜானந்தி சொல்கிறார், இது அஜ்ஞானிகள் அறிவதில்லை. ஆனால் ஞானிகள் மிருதேவ ஹி கடாதிக்கம் சொல்கிறார். அதாவது திரும்ப வந்து இந்த பானை விஷயம், இந்த பானை நாம் வந்து பானையை வந்து கையாளலை, நாம் வந்து களிமண்ணை தான் கையாண்டுட்ருக்கோம். இந்த நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு சொன்னால், மீண்டும் மீண்டும் வந்து என்ன சொல்கிறார், இல்லை நம்ம இப்போ நம்ம குடும்பத்திலே ஒருத்தர் நம்ம கையாளுறோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொருத்தங்களை வந்து இப்போ உறவாடுறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொல்கிறோம் இவங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது கையாளுறது, இவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது கையாளுறதுக்கு. இன்னும் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஹேண்டில் திஸ் பர்சன், பட் இவங்க வந்து கொஞ்சம் எல்லாம் ஈஸி டு ஹேண்டில் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால் எனக்கு நமக்கு என்ன ஏற்படு என்ன ஏற்படுது, இவங்க ஒருத்தவங்க மேலே வந்து ராகமும் இன்னொருத்தவங்க மேலே துவேஷமும் ஏற்படுது இல்லையா? ஏதான ப்ராப்ளம் வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி வேலை இடத்துலையும் இவங்களும் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணிடலாம், இவங்களும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன என்ன ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால், நாம் வந்து அப்போ என்ன மாதிரி ஒரு பார்வை வேணும்னு சொன்னால், இவங்க ஏன் வந்து வாய் திஸ் பர்சன் டிஃபிகல்ட் டு ஹேண்டில் அண்ட் திஸ் பர்சன் ஈஸி டு ஹேண்டில், இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் தேம், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை ப்ராரப்தம், என்னுடைய கர்மத்துக்கு ஏற்ப அவங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்களோட கர்மத்துக்கு ஏற்பவே அவங்க இருக்கிறாங்க. தே குட் ஆன்சர் ஃபார் இட், ஓகே இட்ஸ் தியா, அது அவங்களுடைய கர்மா அவங்க ஹேண்டில் பண்ணிட்டோம். இப்போ நான் ஹேண்டில் பண்ணுறப்ப எனக்கு தலைவலி அப்படின்னு சொன்னான் அவங்ககிட்ட, பிகாஸ் ஆஃப் மை என்னுடைய பிராரப்தத்தினால இவங்களை நான் இப்படி ஹேண்டில் பண்ணிட்டுருக்கு, இவங்கள்ட்ட துவேஷமும் இவங்கள்ட்ட ராகமும் இருக்குது. அப்போ ராகம் தோஷம் இருக்கலாம்னு சொன்னால், ராகதோஷம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும், அந்தாண்டா அது வந்து என்ன பண்ணலாம், ஓகே ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பாகவும் இன்னொருத்த கொஞ்சம் அன்பாகவும் ஹேண்டில் பண்ணுவோம். அதெல்லாம் ஃபார் ஹேண்டிலிங் என்ன விவகாரத்தில் இல்லை நம்முடைய என்ன நடைமுறையில் என்னன்னு சொன்னால் அப்படி தான் ஏற்பட்டுருக்கோம். ஆனால் நமக்கு உள்ள அடுத்த க்ஷணமே என்ன ஆயிரும், சும்மா ஹேண்டிலிங் தான் அவ்வளோதான், வே நாட் மிஸ் ஹேண்டிலிங், வே நாட் மிஸ் ட்ரீட்டிங், நமக்கு உள்ளுக்குள்ளே தெரியுமே நம்ம மிஸ்ட்ரீட் பண்ணல, யாராக இருக்குது ஏன்னா பாடுற மாட்டை பாடி கறக்கணும், ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறோம்ல இல்லை, யாருக்கு அடி கொடுக்கணும், யாரை வந்து தள்ளி வைக்கணும், யாரை வந்து அணைச்சிக்கணும்னு தெரியுமே நமக்கு. அதனால் இங்கே என்ன சொல்கிறார், அதான் இந்த சுலோகத்தில் ஒரு விளக்காசிரியர் என்ன சொல்கிறாரு, இங்கே இப்போ குரு ஆசிரியர் இருக்கார், ஆசிரியர் ஞானியா சிஷ்யர் சிஷ்யர் வந்து அஜ்ஞானியான்னு கேட்டால், ஆசிரியருக்கு தெரியும் குருவுக்கு தெரியும் தான் ஞானி சிஷ்யனும் ஞானி தான் தெரியும், தெரியாமல்ல ஞானி தான் கையாண்டுட்ருக்கோம், என்ன நம்ம வந்து நாம ரூபத்தோடு கையாளுறனால அந்த நாம ரூபத்துக்கான மரியாதையை மதிப்பை கொடுக்க போகிறோம், அதுக்கு மரியாதை கொடுக்கணுமா அல்லது அதுக்கு வந்து அடி கொடுக்கணுமா, மதிப்பு கொடுக்கணுமா அல்லது அதுக்கு வந்து அதை வந்து கண்டிக்கணுமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதுவும் பிரம்மன் தான் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா, தெரியும் இல்லையா? அப்போ இங்கே என்னன்னு சொன்னால், இங்கே இந்த நாம ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸை வச்சு நாம் வந்து அவங்கள என்ன அதை கையாளுறதில்ல, எப்பயும் மாதிரி கையாளுறது, யாராருக்கு என்னென்ன எப்படி எப்படி கையாளணுமோ அப்படி கையாண்டுட்டுருக்கிறது. ஆனால் அவங்க கையாள்வது என்ன, உலகத்தை அல்ல கையாள்வது பிரபஞ்சத்தை அல்ல கையாள்வது, என்ன பிரம்மத்தை தான் கையாளுகின்றோம் அப்படின்ற ஒரு தெளிவு. பிரம்ம எது பிரம்மம், நம்ம சாப்பிட்றோமே அதுவும் பிரம்மம் தான், சோறு சோறு தூக்கி எங்கே வைப்போம், சோறு தூக்கி தட்டில் வைப்போம், குப்பி தூக்கி என்ன பண்ணுவோம் டஸ்ட்பினில் போடுவோம், குப்பி எடுத்து தட்டில் வச்சுக்க மாட்டோம் இல்லையா, ஏன்னா குப்பி எடுத்து தட்டில் வச்சுக்க மாட்டோம், எங்கே எதுக்கு எங்கெங்கே இடம் நமக்கு நல்லா தெரியும், எதை சாப்பிடுவோம் சோறு எடுத்து சாப்பிடுவோம், மலத்தை எடுத்து வீசி தூக்கி எறியும். ஆக இங்கே என்ன சொல்கிறார், நமக்கு இதில் வந்து எந்த விதமான என்ன வேறுபாடும் கிடையாது. அப்போ சொல்ல அஜ்ஞான விஜானந்தி சொல்கிறார், இது வந்து ஞானிகள் அறிவார்கள் அஜ்ஞானிகள் இதை அறிவதில்லை, மிருத் ஏவகி கடாதிகம் சொல்கிறார். நம்ம யாரோடு யாரை பிள்ளைங்க கொண்டிருக்கணும் பிள்ளைங்க கொண்டிருக்கணும்னு சொன்னால் பிரம்மத்தோடு தான் பிள்ளைங்க கொண்டிருக்கின்றோம் என்று யாரும் யார் அறிவதில்லை, அஜ்ஞானிகள் அறிவதில்லை. எப்படி களிமண் தான் பானை என்று தெரிவது போல, என்ன இங்கே நான் வந்து தலையை தூக்கி வச்சிருக்கிறது பானை அல்ல களிமண் தான் எனக்கு தெரியும், ஞானிகளுக்கு தெளிந்தவர்களுக்கு தெரியும், தெரியாதவர்கள் என்ன அவங்க பானையை தூக்கி வச்சுருக்கோம் பாரமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க இல்லை. ஆனால் அறிஞ்ச ஞானிக்கு என்ன இருக்கும், இல்லை களிமண்ணை தான் தூக்கி வச்சுருக்குறோம் நல்ல காலம், ஏன் அவருக்கு வந்து மண்டையில் களிமண் இல்லை களிமண் தலைக்கு மேலே இருக்குது, இந்த தெளிவு. சரி, இந்த இந்த கருத்தை இன்னும் மீண்டும் உபனிஷத் நமக்கு எப்படி வந்து அறிவுபூர்வமாக விளக்கிறதுன்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் திரும்ப அது இவர் நம்ம சங்கரர் வந்து ஸ்ருதியும் யுக்தியும் விடமாட்டார். தொடர்ந்து இந்த ஸ்ருதி முதல் யுக்தி, யுக்தினா அறிவு இல்லையா, யுக்தினா யோகம், யோகம்னா என்ன, தர்க்கம், தர்க்கம்னா அறிவு, அறிவோடு அதை நிரூபித்து அது எங்கே சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த உலகத்தில் உள்ள உலகம் எப்படி இயங்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் 66வது ஸ்லோகம், காரிய காரணத்தா நித்தியம், காரண காரிய வாதத்தை முன்னெடுத்துக்கிறார். காரிய காரணத்தா நித்திய ஆஸ்தே கடம் மிருத்தியோர் யதா ததைவ ஸ்ருதி யுக்தி ஆபியாம், பார்த்தீங்களா, ஸ்ருதி யுக்தி ஆபியாம் பிரபஞ்ச பிரம்மனோ ரிஹ சொல்கிறார். யதா காரிய காரண கட மிருத்தோ நித்தியம் ஆஸ்தி, காரண காரியம் சம்பந்தம் வந்து பானைக்கும், இப்போ களிமண்ணுக்கும் பானைக்கு என்ன சம்பந்தம், காரண காரிய சம்பந்தம். எது காரணம், களிமண் காரணம். எது காரியம், பானை காரியம். காரண காரிய சம்பந்தம் பானைக்கும் களிமண்ணுக்கும் எப்பொழுதும் உள்ளது. காரண காரிய இந்த பாருங்கள், நம்ம இந்த உலகத்தை மித்தியா அப்படின்னு சொன்னால் உலகம் இல்லை அப்படின்னு சொல்லல நம்ம. இதை ரொம்ப தெளிவாக இங்கே வந்து சங்கர் விளக்க விரும்புகிறார், இருக்கரங்கூப்பி விளக்குறார். என்ன சொல்கிறாரு, நமக்கு எப்பொழுதுமே தெரியும். என்ன தெரியும் சொன்னால், காரண காரிய சம்பந்தம் வந்து எப்பொழுதுமே பானைக்கு உண்டு. அது என்ன சம்பந்தம், நித்திய சம்பந்தன்றார். அது ஏன்னா அனித்திய சம்பந்தம் ஒன்று இருக்குது. அது எப்படி படுத்து, அது அனித்திய சம்பந்தம்னா எப்படின்னு சொன்னால், ஒரு கிளை மேலே குரங்கு இருக்கிற மாதிரி, குரங்கு வந்து கிளை மேலே தான் இருக்குது, சம்மந்தம் இருக்கா இருக்கா இல்லை, ஆனால் தொடர்ந்து இருக்குமா, அது குரங்கு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க. சரி, கிளை மேலே வந்து ஏதோ என்னது உடும்பு இருக்குதுன்னு சொன்னால், அதில் கிளை மேலே வந்து இன்னொன்று இருக்குது, என்ன சொல்கிறாங்க, ஒரு மாதிரி கெட்டியாக பிடிச்சிட்ருக்கோம் அப்படியே, என்ன ரொம்ப நேரம் இருக்கும், குரங்கு சொல்கிறா பாருங்கள், ஏன் டக்குனு அடுத்த கிளைக்கு பாய்ஞ்சிடும் அது. ஸோ இது அனித்திய சம்பந்தம், கிளை மேலே குரங்கு இருக்கிற மாதிரி இல்லை. இது வந்து கிளை, இது வந்து என்ன சொல்கிறாரு, பாம்புக்கும் சாரி என்ன, மண்ணுக்கும் களிமண்ணுக்கும் பானைக்குள்ள சம்பந்தம், நித்திய சம்பந்தம்னு சொல்கிறாரு. அதே போல் இந்த உலகத்தில் உலகத்துக்கும் பிரம்மத்துக்கு இருக்க சம்பந்தம் எப்படிப்பட்ட சம்பந்தம்னா, இது ரொம்ப தெளிவாக கொஞ்சம் கவனமாக கேட்கணும் இந்த விஷயத்தை. ஏன்னா ரொம்ப யுக்திபூர்வமாக ஸ்ருதியை கோட் பண்ணுறாரு. எப்படி கோட் பண்ணுறாருன்னா, இதுக்கு ரொம்ப கவனமாக கேட்க வேண்டிய ஸ்லோகம் இது, ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகம் இருக்குல்ல, இந்த உலகத்துக்கும் பிரம்மத்துக்குள்ள சம்பந்தம் நித்திய சம்பந்தம்ன்றாரு. எப்படி பானைக்கும் களிமண்ணுக்குள்ள சம்பந்தம் மாதிரி, களிமண்ணுனால பானை இருக்க முடியுமா, களிமண் இல்லாமல் பானை இருக்கவே முடியாது. அதுபோல் இந்த பிரம்மம் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் இருக்கவே முடியாது. அப்போ பிரம்மம் இருக்கிற வரைக்கும் பிரபஞ்சமும் இருக்கும். அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன கிடையாது, அனித்தியம் கிடையாது, இந்த பிரபஞ்சத்துக்கு அழிவே கிடையாது. இது என்ன சம்பந்தம், நித்திய சம்பந்தம்ன்றாரு. அப்போ பிரம்மம் நித்தியமாக இருக்குன்னு சொன்னால் பிரபஞ்சம் நித்தியமாக தோன்றிக்கிட்டே தான் இருக்கும், வேறு வேறு மாதிரி தோன்றலாமே தவிர, எப்படி எப்படி தோன்றுறா, இன்றைக்கி வந்து சாலிட்டாக தோன்றுறது உலகம். நீங்கள் சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி பார்த்தா சாலிட்டாக தோணுது இல்லையா, நாளைக்கு என்ன இருக்கலாம், நாளைக்கு வந்து கேசியஸ் ஆகிடலாம், லிக்விட் ஆகிடலாம், இல்லை துகள்கள் ஆகிடலாம். நம்ம இப்போ மட்டும் என்ன இப்போ தான் ஏன்னா நம்ம நிறையா தான் படிச்சிருக்கோமே, என்னென்னு சொன்னால் இந்த ஆஸ்ட்ராய்ட் சொல்லிட்டு ஒரு பெரிய பெரிய கல் வந்து மற்ற உங்கள் பாருங்கள், நம்ம பூமி இருக்குல்ல, விஞ்ஞானபூர்வமாக செஞ்சிச்ச கூட பூமி இப்படி வந்து தன்னை உடைப்படாமல் எப்படியே இல்லை பிடிச்சி சுக்குநூர் ஆகாமல் அப்படியே இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னு சொன்னால், பக்கத்தில் சுற்றிட்டு மற்ற கிரகங்கள் காரணம். நமக்கு பூமி இருக்குல்ல, இங்கே ஒரு கிராவிடேஷனல் இங்கேயும் வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது, அது முக்கியமாக சந்திரனுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது, பக்கத்தில் ஜூபிட்டர் ஈர்ப்பு சக்தி இருக்குது. அதனால தான் ஜூபிட்டர் வந்து பல மடங்கு பூமியோட, குரு இருக்கு இல்லையா, பல மடங்கு பூமியோட பெரிய கிரகம் அது. அதோடய ஈர்ப்பு சக்தியில் தான் வந்து பூமி வெடிக்காமல் இருக்கிறது, வெடிச்சு போயிடும். அதுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது, சந்திரனுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது. இல்லாட்டி இந்த சந்திரன் இல்லைன்னு சொன்னால் பூமி வந்து ரொம்ப வேகமாக சுற்றும். இப்போ ஒரு மணி நேரத்துக்கு பூமி வந்து இருபத்தி நாலு ஒரு சுற்று வந்து வரத்துக்கு 24 மணி நேரம் ஆகுது இல்லையா, சந்திரன் இல்லாட்டி 4 மணி நேரம் சுற்றி முடிச்சிடும், 4 மணி சுற்ற நம்மளே இன்னும் பறந்து போயிடுவோம். சொல்கிறாங்களே எதுக்கு சந்திரனை கும்பிட்றீங்க, எதுக்கு குருவை கும்பிட்றீங்க, எதுக்கு சூரியனை கும்பிட்றீங்கன்னு. முட்டால் இந்த அறிவு இல்லாதவங்க அதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அறிவு பெற்ற விஞ்ஞானிகளோடு என்ன சொல்கிறாங்க, சந்திரன் இல்லாட்டி ஏன்னா பூமியில் வந்து மனுஷால் வாழ முடியாது, ஜூபிட்டர் இல்லாட்டி அதனுடைய ஈர்ப்பு சக்தி இதை வந்து அப்படி தக்க அதை 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 இதை நிறுத்தி மெல்ல சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த சக்தி இல்லாட்டி பூமி சுக்குனுகளாக உடஞ்சி போயிடும். அப்புறம் அதோ மட்டும் இல்லாமல் சரி நீங்கள் குரு வந்து ஜோதிடம் சொல்கிறப்ப குரு வந்து பெனிஃபிக்னு சொல்கிறீங்களே, அது வந்து நல்ல கிரகம்னு சொல்கிறீங்களே, சுபர் சொல்கிறீங்களேன்னு கேட்டால் இப்போ கூட நடந்தது 1994 என்ன நடந்துச்சு, ஒரு பெரிய அஸ்ட்ராய்ட் பெரிய ஒரு கல் விண்கல்னு சொல்லுவாங்க இல்லையா வந்து வந்து பூமியை நோக்கி வந்துட்டுருக்கு. ஆஹா தொடர்ந்து பூமியில் விழிஞ்சால் ஒட்டுமொத்த பூமி அடிபட்டு இப்போ முக்கால்வாசி இருந்து சிதறி போயிடுமா பூமி. ஆனால் அப்படி வந்துக்கிட்டே இருந்ததா விஞ்ஞானிகள் அது கவனிச்சுட்டே தான் இருக்காங்க, அனௌன்ஸ் கூட பண்ணாங்க, உங்களுக்குலாம் நினப்பு இருக்கான்னு தெரியல. 84 94 எல்லாம் பயந்துகிட்டே இருந்தாங்க, அதுவும் சொன்னாங்க இந்தியாவில் தான் உழுவு போகுதுன்னு, வேறு எது விழுந்தால் தமிழன் தலையில் உழுவணும் இல்லையா, அதனால் அங்கே இந்தியாவில் உழுவு போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பயந்துக்கிட்டே இருந்தாங்க எனக்கு எல்லோரும். 94 தான் நினைக்கிறேன் நான். அப்புறம் உண்மையிலே அது உண்மை தான், ஏன்னா விஞ்ஞானிகள் சொன்னது அது இப்படி தப்பாக இருக்கும், வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இந்த இந்த ஜூபிட்டர் இருக்குல்ல அதனுடைய அதனுடைய ஈர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா, கிராவிடேஷனல் பவர் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணிச்சு அந்த ஈர்ப்பு சக்தியாக தன் மேலே விளை வைத்து ஜூபிட்டரில் வந்து உயிரினங்கள் இல்லை இல்லையா, விளை வைத்து அங்கே கொஞ்சம் அப்படியே அழிஞ்சு போயிடுச்சான். அதுவே பூமியில் வந்துருந்துச்சுன்னா முக்கால்வாசி பூமி அழிஞ்சு போயிட்டுருக்குமா. இப்போ தெரியுதா ஏன் ஜூபிட்டர் நாம் வந்து சுபகிரகம்னு சொல்கிறோம், ஏன் சந்திரன் வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். சந்திரனுடைய கிராவிடேஷனல் பவர் இல்லாட்டி அதாவது அதுக்கு இருக்கிற அந்த சந்திர இங்கே புவி ஈர்ப்பு சக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, சந்திர ஈர்ப்பு சக்தி இல்லாட்டி பூமி வேகமாக சுற்றும். இப்படி நிறைய விஞ்ஞானிங்க வந்து கொஞ்சம் இந்த யூடியூப்லாம் கொஞ்சம் தட்டி பார்த்துக்கலாம், கொஞ்சம் தெரியும் இதெல்லாம், இந்த கணக்கெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அங்கே போய் அஸ்ட்ரானமின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அதை தட்டி எல்லாம் பாருங்கள் என்னென்ன நிலவரங்கள்னு சொல்லிவிட்டு இருக்குது. அதனால் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், இந்த பூமியை வந்து இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் ரொம்ப முக்கியம், நம்ம தான் விசாரம் பண்ணிகிட்ருக்கோம், நான் தான் அத்வைதி, எனக்கு வந்து இந்த உலகம் மித்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ என்னுடைய இந்த சின்ன மூளையில் இந்த சின்ன கபால கல்பித்தம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கபாலத்தில் தோன்ற சிந்தனை இல்லை இது. இது எப்படிப்பட்ட சிந்தனை அப்படின்னு சொன்னால், இப்போ சங்கரர் சொல்லக்கூடிய சிந்தனை எப்படிப்பட்ட சிந்தனை அப்படின்னு சொன்னால், இந்த உலகம் இருக்கிற இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும்னு சொன்னால் எப்பொழுதுமே இங்கே ஒரு பொருள் நித்தியமாக இருக்குது, அது இப்படி தான் இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. இப்போ நம்ம மனுஷனாக இருக்கிறோம், இந்த உலகம் இப்படி வந்து ஒரு மாதிரி ஒரு ஏற்பாட்டில் இருக்குது, இப்படி தான் இருக்கணும்னு கட்டாயம் இல்லை, தொடர்ந்து இருக்க போகுது. அப்போ இந்த மித்தியான இருக்கும், பிரம்மம் இருக்கிற வரைக்கும் இந்த மித்தியாவும் இந்த பிரபஞ்சமும் இருக்கும். அதனால் இது என்ன சொல்கிறார், இது காரண காரிய சம்பந்தம் சொல்கிறார். இந்த சம்பந்தம் நித்திய சம்பந்தம், அநித்திய சம்பந்தம் அல்ல, நித்திய சம்பந்தம் தொடர்ந்து இருக்க போகுது. என்ன மாறுது, இப்போ நான் இருக்கிறேன் நாளைக்கு நான் இல்லாமல் போயிடுவேன் இல்லையா, அப்போ நமக்கு என்ன பயம், நம்ம செத்து போயிருமோ, மரண பயம்லாம் இருக்குது நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா. ஏன்னு சொன்னால் இந்த மரணம்னா என்ன சொன்னால் இந்த உடம்பு இல்லாமல் போகிறது, அல்ல இந்த 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 தன்னிலைன்னு சொல்லக்கூடிய இந்த சப்ஜெக்டிவிட்டி இல்லாமல் போகிறது தானே, அதெல்லாம் போகுது. ஆனால் அதை நான் அப்படின்ற உணர்வை நமக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்கேன், நம்மளுக்கு வந்து அழித்து கொண்டிருக்கின்ற ஒரு உணர்வுக்குள்ள அதுக்கு இல்லாமல் கிடையாது, தொடர்ந்து இருக்கக்கூடிய அதுக்கு பேர் தான் பிரம்மம்னு சொல்கிறோம், அதுக்கு பேர் தான் ஆத்மான்னு சொல்கிறோம் இல்லையா. ஆக அதை இங்கே விளக்கிறாரு, அது எப்படி விளக்கிறாருன்னு சொன்னால், ததா ஏவ பிரபஞ்சம் பிரம்மம் சொல்கிறார். எப்படி இந்த களிமண் இப்போ வந்து யுக்தினா நான் அறிவை வச்சு எப்படி பானைக்கு களிமண் ஆதாரமாக இருக்கின்றதோ, இதனது அறிவை வச்சு சொல்லிடலாம்ல நம்ம யோகத்தை வச்சு, ஆமாம் இப்போ பானைக்கு களிமண் தான் ஆதாரமாக இருக்குது அப்படின்னு நம்ம யுக்தி பூர்வகம் சொல்கிறார். என்ன யுக்தி ஸ்ருதி யுக்தின்னு அன்று வார்த்தை பார்க்கிறார்ல, எப்படி பானைக்கு களிமண் ஆதாரமாக இருக்கின்றதோ, அது தெரியுதா நமக்கு, வி கேன் பர்சீவ் இட் இல்லை, நம்மளுடைய கண்ணால் பார்த்து இன்னும் அறிவால் சிந்திச்சு ஆ சரிதான் சொல்கிறது போய் தான் டிடக்ஷன், இது தியரி ஆஃப் ரிடக்ஷன் சொல்லுவாங்க. இதை எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்மளுடைய இந்த ஐம்புலன்கள் இருக்குல்ல, இந்த ஐம்புலன் தட்டுப்பட்டவர் தான் மட்டும்தான் உண்மை, அதுதான் அறிவியல் உண்மைன்னு சொல்கிறது. எது அறிவியல் உண்மை அப்படின்னு சொன்னால், இந்த ஐம்புலன்களுக்கும் இந்த நமக்கு இருக்கிற இந்த அறிவுக்கும் தட்டுப்பட்டு ஆமாம், கண்ணால் பார்ப்பது மெய், காதால் கேட்பது மெய், தீர விசாரித்து அறிஞ்ச ஆ அது மெய்ன்னு சொல்கிறீங்க இல்லையா. இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, அறிவியல் உண்மை, அறிவியல் நிரூபண உண்மை, நிரூபணவாதம்னே இதுக்கு பேர். என்ன நிரூபிக்கிறது? ஆமாம் அப்படின்னு சொல்கிறது நிரூபிக்கிறது. நம்ம என்ன சொல்கிறோம், இது மட்டும் இப்போ உள்ள விஞ்ஞானம் அல்லது ஏறக்கூடிய மரபார்ந்த விஞ்ஞானம் இருக்குது இல்லையா, ட்ரெடிஷ்னல் சயின்ஸு, அது வந்து அறிவியல் வாதம் மட்டும்தான் வந்து உண்மைன்னு சொல்லிட்டு இருந்துச்சு இது வரைக்கும். கண்ணா என்ன தியரி ஆஃப் என்ன டிடக்ஷன், டிடியூஸ் த்ரூ யோர் ஃபைவ் சென்சஸ் அண்ட் இன்டலெக்ட் அண்ட் அது பேர் தியரி ஆஃப் ரிடக்ஷன், அதுதான் உண்மை அப்படின்றது. மற்றதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதெல்லாம் உண்மை இல்லை, கருத்துக்கு புரியாதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லுது. ஆனால் இப்போ மாடர்ன் இப்போ வந்து நவீன விஞ்ஞானம் இருக்குல்ல, நவீன அறிவியல் என்ன சொல்லுது, இல்லை இல்லை மாற்று மெய்மைன்னு சொல்லி இதையும் தாண்டி ஒரு இல்லை உண்மை இருக்குது, அதை பற்றி நாம் வந்து இன்னும் தொடர்ந்து சிந்திக்கணும், முடிந்த முடிவு கிடையாது, இது மட்டும்தான் உண்மை, இறுதியான அறுதியிட்ட இறுதியான உண்மை அப்படின்னு நாம் சொல்ல முடியாது. இதையும் தாண்டி சில உண்மைகள்லாம் இருக்குது, நாங்கள் நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், சிந்திச்சிட்ருக்கோம், அதை நாங்கள் ப்ரூஃப் பண்ண முடியல. இப்போ சொன்னோம் இல்லையா, நம்ம சொல்கிறோம் ஆட்டமாக பார்க்க முடியும்னு சொல்லிட்டு பார்க்க முடியும் நினச்சிட்டு இருந்தோம், இல்லை அதை பார்க்க முடியாது, ஆட்டம்ஸாக என்னவாக இருக்குது, எலக்ட்ரான்ஸாக நியூட்ரான்ஸாக ப்ரோட்டான்ஸாக இருக்குது, அது வந்து அதுவும் கூட என்ன இருக்குதுன்னு நாங்கள் பார்த்து சொல்லலை, இருக்குன்னு ஒரு யூகம்தான்றாங்க, ஒரு பேர் தான் வச்சுருக்கோம் சொல்கிறாங்க. இது தான் என்ன சொல், இது வந்து நவீன அறிவியல், இது அங்கேயே வந்து இது தான் சொல்லலை. அதுவும் என்ன சொல்லுது ஒரு யூகத்தில் தான் சொல்லுது. எப்படி சொல்லுது அதுபோல் இங்கே சொல்கிறார், என்ன சொல்கிறார் ஸ்ருதி, என்ன சொல்லுது ஸ்ருதினா சாஸ்திரம் என்ன சொல்லுது, எப்படி களிமண், எப்படி பானைக்கு களிமண் ஆதாரமாக இருக்கின்றதோ அதுபோல் இந்த பிரபஞ்சத்துக்கு பிரம்மம் ஆதாரமாக இருக்கின்றது அப்படின்றது என்ன ஸ்ருதி. இப்போ யுக்திக்கும் ஸ்ருதிக்கும் வித்தியாசம் தெரியுறதா? யுக்தியை கண்ணால் கண்டு நம்ம நிரூபணவாதம், ஸ்ருதி என்பது என்ன என்ன நம்ம அறிவால் அப்படி யூகிச்சு அப்படி ஒரு உண்மை, அது நம்மளால் யூகிச்சு அறிய முடியாது, அதனால் நம்ம அறிவு கண்டு அறிய முடியாது. ஆனால் ஸ்ருதி வந்து ஸ்ருதி சொல்லுது அப்படி இங்கே தான் ஸ்ரத்தை நமக்கு தேவைப்படுது. ஆமாம் இருக்கலாம், எப்படி ஆமாம் நிச்சயம் களிமண்ணுக்கு வந்து பானைக்கு களிமண் ஆதாரம் இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் கண்ணால் பார்க்குறோம், அப்போ இதுக்கு ஆதார சக்தி ஏதாவது ஒன்று இருக்கணுமே, அறிவுக்கும் வந்து என்ன இருக்குது, அறிவுக்கும் வந்து சம்மந்தமாக தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இங்கே சங்கரன். அப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு யுக்தியும் ஸ்ருதியும் பார்க்கிறார் சங்கரன். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், சரி இந்த இதைத்தான் உபாதான காரணம்னு சொல்லிட்டு நம்ம இந்த சிருஷ்டிக்கு உபாதான காரணமாக எதை சொல்கிறோம், பிரபஞ்சத்தை சொல்கிறோம் உபாதான காரணம். எது உபாதான காரணம், நாம ரூப மாத்திரம் இது உபாதான காரணம், எங்கேயோ படித்த மாதிரி இருக்கும் பாருங்கள், ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம் இதை. சரி இப்படி சொல்லி சங்கரர் பாருங்கள், சங்கரோட தாட் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, தொடர்ந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், தொடர்ந்து அவர் அறிவுபூர்வமாக ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே போகிறார். சர்வாத்ம பாவம்னு சொல்லிட்டு சரி நம்மளால் இது மித்தியான் தள்ள முடியாது, ஈஸ்வரனா ஏற்றுக்குன்னு சொல்லிட்டு சரி நம்ம வந்து எதை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம சொல்கிற சம்சாரம் என்பதும் நாம் சொல்கிற இந்த விவகாரம் என்பதும் நாம் சொல்கிற இந்த பிரபஞ்சம் என்பதும் ஆக்சுவலி இன் எசன்ஸ் இஸ் பிரம்மம். நம்ம பிரம்மத்தை தான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம், ஞானிகள் பிரம்மத்தை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க, அஜ்ஞானிகள் பிரபஞ்சத்தை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றார். அஜ்ஞானிகள் பிரபஞ்சம் நினச்சி ஹேண்டில் பண்ணுறதுனால அவங்களுக்கு சம்சாரம், ஞானிகள் வந்து பிரம்மம் நினச்சி ஹேண்டில் பண்ணுறதால அவங்களுக்கு ஞானம்ன்றார். என்ன சங்கரோட வாதம் இருக்குல்ல, அவர் ரொம்ப ரொம்ப ஏன்னா வாதம் மட்டும் இல்லை அவர் அவ்வளோ தெளிவு அவருடைய சிந்தனையில். யாருக்கு இது சம்சாரம்னா, அஜ்ஞானிகளுக்கு இது சம்சாரம், ஞானிகளுக்கு இது என்ன, இது வந்து ஞானம். அவங்க ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, நான் உலகத்தை ஹேண்டில், பிரம்மத்தை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் யாரோடு எனக்கு வாழ்க்கை இங்கே, யாரோ எனக்கு தொடர்பு, பிரம்மத்தோடு எனக்கு தொடர்பு, நான் பிரம்மத்தை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை இப்படி தாறுமாறாக இருக்கே. அங்கே தான் வந்து என்ன வந்துடுது, நம்மளோட பிராரப்தம் வந்துடுது. தன்னோடய ஊழை நினச்சி, ஊழ் அப்படின்னு ஒரு பெரிய விஷயம் இருக்குது இல்லையா, அப்ராரப்தத்தை வந்து அப்படியே ஏற்றுக்கிட்டுங்க. அதனால் ஏன் இவருக்கு அப்படி இருக்குது, அவருக்கு அப்படி இருக்குதுன்னு கேட்டால், சரி யாருக்கு எப்படி பிராரப்தமோ அப்படி, எல்லாமே என்ன பிரம்ம வித்து தான். என்ன என்ன வித்தியாசம், ஒருத்தன் வரான்னு ஒரு வரியான வரிஷ்டான், எங்கே போய் பார்க்குறான் நீங்கள் இப்போ, கைவில் நிமித்து போய் பார்க்கணும் ஏன் அவர் அப்படி சொன்னார்னு. வரான் வரியான் வரிஷ்டான் ஒன்றுமே பண்ணல, சும்மா அவன் பாட்டு உட்காந்துருப்பான், சாப்பிடக்கூட மாட்டான். அது என்ன பிராரப்தம், இது ஆத்மபோதத்தில் நம்ம தத்துவபோதத்தில் நம்ம பார்த்துருக்கோம் இதை. ஸோ கொஞ்சம் ரிவிஷன், இது எல்லாத்தையும் போய் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அடுத்து சரி, அடுத்து என்ன செய்கிற, அடுத்து இன்னும் சரி. ஆனால் இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஹேண்டில் பண்ணேன்னு கேட்டால், சொல்கிறா பானையை ஹேண்டில் பண்ணும்போது நீங்கள் வந்து பானையை கையாளும் பொழுது கண்டிப்பாக அதனோடு சேர்ந்து களிமண்ணித்தான் கையாளுகிறோம் என்று நினைக்கிறாங்க இருக்கு இல்லையா, அவங்க தான் யாருன்னு கேட்டால், அவங்க தான் ஞானிகள்னு சொல்கிறாரு. இது திரும்ப திரும்ப அந்த யுக்தி யுக்தி ஞான யுக்தி ஸ்ருதி ரெண்டையும் பார்க்கிறார். சொல்கிறார் கிரஹிய கிரஹியமானே கடே யத்வம் மிருத்தியகாயாதிவே பலாத்து வீக்ஷமானே பிரபஞ்சேவி பிரம்மைவ பகாத்தி பாசுரம். என்ன சொல்ல, பானையை கையாளும் பொழுது கண்டிப்பாக நாம் வந்து அது களிமண்ணைத்தான் கையாளுகின்றோம். அதுபோல் இந்த பிரபஞ்சத்தை, பிரபஞ்ச காரியம் இருக்கு இல்லையா, இந்த இந்த பிரம்ம, அதுபோல் இந்த பிரபஞ்சத்தை காரிய காரணமாக தெளிந்து கா, இது இந்த இந்த உலகம் இருக்குல்ல, இது என்ன என்னவான்னு சொன்னால், இந்த பிரபஞ்சம் இருக்குல்ல, அது வேறு என்ன, வேறு ஒன்றும் இல்லை, பிரம்மம்தான் என்று நித்தியமாக நாம் அதை புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறார் அடுத்த சொல்லுவத்தில். அதுதான் அது ரெண்டு மூணு வார்த்தைகள் பார்க்கிறார். பானையை கையும்போது எப்படி கண்டிப்பாக களிமண் தான் கைக்கு எடுக்க வருகின்றதோ, அதுபோல் பிரபஞ்சத்தை பார்க்கும்பொழுது பிரம்மத்தை தான் நாம் பிரம்மம் தான் விளங்குகின்றது. பாசுரம்னு வார்த்தை, அந்த பிரம்மந்தான் என்ன என்ன பண்ணிக்கிறது, அந்த பிரபஞ்சமாக பிரகாசித்து கொண்டிருக்கின்றது. வார்த்தை பாருங்கள், அந்த பிரம்மந்தான் பிரபஞ்சமாக பிரகாசித்து கொண்டிருக்கின்றது. அதனால் எது இங்கே பிரகாசிக்குதுன்னு சொன்னால் என்ன, இது வந்து இது வந்து ஸ்ருதி, இது யுக்தி இல்லை. என்ன சொல்லுது, இந்த இந்த என்னை நான் நான் வந்து இங்கே நான் இருக்கேன் இருக்கனா, நான் இருக்கும் பொழுது நான் இருக்கிறதுக்கு என்ன யுக்தி வேணும் எனக்கு, நான் நினைக்கிறேன் நான் இருக்கேன்னு நினைக்கிறேன், அவன் எப்படி தான் அவனுக்கு வெள்ள, ஐ திங்க் ஸோ ஐ ஏம்னா, ஏ அரே ஃபூல், ஐ திங்க் ஸோ ஐ ஏம் இல்லை, ஹவு கேன் யூ திங்க் விதவுட் யூ, யூ நீட் த பேஸ் ஆஃப் யூ டு திங்க் தட் யூ ஆ. So, it's not that you think, so you are. You are, so you think. I am, so I think. That's the difference. So, I am going to prove it. I am. It's not that I think, so I am. This is the way I am. I think so I am. If you don't think you are not there, is it? அதனால் இங்கே என்ன சொல்லுது, இது யுக்தி அல்ல, நான் என்பது சுயம் பிரகாஷம்னு சொல்ல போகிறாருங்க. பா என்ன சொல்கிறார், அது சொந்தமாக விளங்குகின்றது, சுயமாக விளங்குகின்றது. அது என்ன சொல், பாசுரம்னா, பாசுரம்னா வேறு எந்த விதமான பிரமாணமும் தேவையில்லை, வேறு எந்த விதமான பிரமாணம் இல்லாமல் சுயமாக விளங்குவதுன்னு அர்த்தம். வேறு எந்த, இப்போ நான் பார்க்குறதுக்கு எனக்கு கண்ணு தேவை, காக்கிறது கேட்குறதுக்கு காது தேவை, ஸோ எனக்கு ஒரு கருவி தேவை, எனக்கு பிரமாணம் தேவை. ஆனால் என்ன அறியறதுக்கு, இங்கே எந்த வந்து வித உதவியும் இல்லாமல் தானாக சுயமாக விளங்கி கொண்டிருக்கின்றதுன்னு ஒரு வார்த்தை பார்க்கிறார். எது, நான். அதனால் இங்கே இந்த 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 இடத்துல எதை சொல்லி அவர் வந்து முடிக்க விரும்புகிறார் அப்படின்னு கேட்டால், இது வந்து ஒரு மாதிரி யுக்திபூர்வமாக என்னது ஒரு அறிவுபூர்வமாக தர்க்க ரீதியாக இந்த ஒட்டுமொத்த இருப்பை வந்து நிலைநாட்டுறார் சங்கரர். எதை நம்ம மித்தியான்னு சொல்கிறோமோ, ஏன் அதை மித்தியான்னு சொன்னால், அது வந்து நித்தியம் அல்ல. ஆனால் எது மேலே நிற்கிது, நித்தியத்து மேலே நிற்கிது. அப்போ நம்ம எது நித்தியம் நினச்சிட்ருக்கோம், நான்ன்றது நித்தியம் நினைக்கிறோம், என் உடம்பு நித்தியம் நினைக்கிறோம், அது போயிடுமேன்ற பயம் இருக்குது, அது இல்லாமல் போயிடுமேன் மரணம் பயம்லாம் நமக்கு உண்டு. அது ஆனால் அது இல்லாமல் போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அது ஏதோ ஒரு ஒரு ரூபத்தில் இருக்க தான் போகிறது. இன்றைக்கி என்னவா இருக்குது, இன்றைக்கி வந்து நல்ல ஆக்சிஜனா ஹைட்ரோஜனா என்ன தண்ணீரா எல்லாம் இருந்து நம்மளை வந்து போஷிச்சு காப்பாற்றி உடலாக இருக்குது. நாளைக்கு ஒரு கேஸாக இருக்கலாம். நாளைக்கே வந்து கொஞ்சம் சந்திரன் தள்ளி போயிடுச்சு, ஜூபிட்டர் அந்த பக்கம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உலகம் என்ன ஆகிடும், வெடிச்சிடும், எந்த உயிரும் இருக்காது. உலகம் வெடிக்கிறதுனால யாருக்கும் எந்த நஷ்டமும் கிடையாது. சுவாமி, எனக்கு நஷ்டமாக இருக்கேன்னா நஷ்டமாக வேண்டியது தான் அந்த ஈகோ. அதனால் நம்மளோட திங்கிங் இருக்குல்ல, இது வந்து எப்பவுமே செல்ஃப் சென்ட்ரிக் சொல்லுவோம். நம்ம இங்கேருந்து சிந்தித்தா நமக்கு சரியாக சிந்திக்க முடியாது. அதனால் இந்த உலகத்தை நன்கு ஆராய்ந்தால் விவஸ்தை, இது வந்து விவஸ்தை அற்றதுன்னு தெரியுமா. விவஸ்தை கெட்டவன் சொல்கிறேன், ஏசுறோம்ல யாரையும் பார்த்தேன், இல்லை சார் சொல்கிறேன், விவஸ்தை கெட்டவங்க ஒன்றும் விளங்காதுன்னு சொல்கிறோம்ல. அதனால் இந்த நல்லா ஆராய்ச்சி பண்ணோம்னா இந்த உலகம் விளங்காதான். அதுதான் அணிர் வச்சனையும் சொல்லுது. அணிர் வச்சனையுமா என்ன, விளக்க முடியாதது. ஏன்னா அது விளங்கக்கூடியதும் அல்ல. அப்போ எப்பொழுதும் வந்து எது இருக்குன்னு சொன்னால் அந்த இருப்பு பாட்டுக்கு அது இருக்கக்கூடியது. அதனால் இப்போ எது ஞானம்னா நம்மளுடைய இந்த இருப்பை வந்து அதனோடு அடையாளப்படுத்திக் கொள்வது, அதனோடு போய் அடையாளப்படுத்திக்கிறது. எப்பொழுது பிரம்ம அந்த எது சத்தியமோ அதனோட, எது நித்தியமோ அதனோட அடையாளப்படுத்திக்காமல், எது அசத்தியமோ எது என்ன தாற்காலிகமோ அதனோட அடையாளப்படுத்தினா நமக்கு என்ன எடுப்பது, நமக்கு என்ன இருக்குன்னா நமக்கு சம்சாரம், எது மரண பயமே சம்சாரம், துவிதம் என்னது இருமையே சம்சாரமாக இருக்குது நமக்கு. இப்படி புரிஞ்சுக்கிட்டு கடைசியாக வந்து இந்த மித்யா சத்தியா மித்யா சொல்லுவதை முடிக்கிறார். எப்படி முடிக்கிறாருன்னா, சதைவாத்ம விசுத்தி விசுத்தோஸ்தி ச சுத்தோ பாதிவை சதா சொல்கிறார். இந்த கயிறு இருக்குல்ல, அது வந்து என்ன, எதைவத் துவிதா ரஜ்ஜூர் ஞானினோ ஞானினோ நிலம் சொல்கிறார். இந்த கயிறு இருக்குல்ல, இது வந்து எப்பொழுதுமே வந்து என்னவா தெரியுது அப்படின்னு கேட்டால், கயிறு இரண்டு விதமாக இருக்கின்றது. ஒன்று தெரிஞ்ச விஷயந்தான், ஆனால் என்னன்னு சொல்லலை அவர். என்ன ரஜ்ஜுனா சர்ப்பம் சொல்லணும்ல, நம்ம தான் வேதாந்திக் ஸ்டூடெண்ட் ஆச்சே, ரஜ்ஜு மட்டும் சொல்கிறார், கயிறு ரெண்டாக தெரியுதுன்றார். அப்போ ரைடு என்ன தெரியணும், சந்திரா யூசி சங்கரர் என்ன பண்ணுறாரு, நம்மளை வந்து நம்மளை அடுத்த நிலையை கொண்டு போயிடுறாரு. இவங்களாம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸு, கயிறு ரெண்டாக தெரியுதுன்னா ஒன்றே புரிஞ்சுக்குவாங்க, என்னென்ன தெரியுதுன்னு, கயிறாகவும் தெரியுது பாம்பாகவும் தெரியுதுன்னு. இல்லை அவனை என்ன பண்ணி வச்சுருக்காரு சங்கரர், பரவாயில்ல, நம்ம தகுதிப்படுத்தி வச்சுருக்கார். சொல்கிறார், கரண்டு கயிறு இரண்டு விதம் தெரிகின்றது. ஞானினக ஞானிக்கு வந்து என்ன, கயிறு கயிறாக தெரியுது. அஜ்ஞானிக்கு கயிறு பாம்பாக தெரியுதுன்னு. ஏன் மதம் நீ பாம்புன்னு வார்த்தையை பாவிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு பாம்பாக தெரியுது, அப்போ என்ன சொல்ல வேண்டியிருக்கோம், என்ன சொல்ல வேண்டியிருக்கோம், இல்லை வந்து இப்போ வந்து குருவே வந்து ஏன் பாம்புன்னு சொல்கிறாரு, அவருக்கு தான் பாம்பு தெரியலையேன்னு. அவர் கருணையின் காரணமாக உன்னோட விஷன் அவர் வாங்கிக்கிறார், உன்னோட பார்வையை வாங்கி, அந்த பாம்பு எந்த பாம்பு, நீ பார்க்குறியா அந்த பாம்பு, இந்த கயிறு இல்லை, அந்த பாம்பு இந்த கயிறு இல்லை, எந்த பாம்பு, நீ பார்க்குற பாம்பு. அப்போ நீங்களும் பாம்பை பார்க்க, நான் பாம்பை பார்க்கல, உங்களோட சேர்ந்தனால நான் பார்க்க வேண்டியதாக போச்சு. என்ன சொல்கிறார், அனிசம்னு ஒரு வார்த்தை பார்க்கிறார், அஜ்ஞானம் இருக்கும் வரைக்கும் வந்து பாம்பு தெரியும். சதா ஏவ விசுத்தக, எப்படி வந்து சிலருக்கு சில விஷயங்கள் சுத்தம் தெளிவாக தெரியுது, சிலருக்கு வந்து இது தெளிவாக தெரியறதில்லை. அதனால் இந்த இது என்னன்னு கேட்டால், ஞானிக்கு இந்த உலகம் எப்படி இருக்குது வேறு மாதிரி தெரியுது. எனக்கு எப்படி தெரியுது, எனக்கு வந்து சம்சாரமாக தெரியுது, கஷ்ட நஷ்டங்கள் இன்பத்துமா எல்லாம் தெரியுது. ஞானிக்கு எப்படி தெரியுது, அதே உலகத்தில் அவரும் இருக்கார், அவருக்கு என்ன தெரியுது, அவருக்கு சம்சாரமாக இல்லை. அது அவருக்கு என்ன தெரியுது, பிரம்மமாக தெரியுது. இன்னொரு விஷயம், பிரம்மமாக தெரியுதுன்னா அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பிரச்சனைகள் வந்து என்ன பண்ணுவார், சரி வரட்டும் இருக்கட்டும், அந்த பிரச்சனை யாருடையது, அது என்னுடையது இல்லை, யாருக்கு சொந்தமோ அவர்களுடையது. அதனால் அவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு, என்ன என்ன அவருக்கு எப்படி தெரியும்னு சொன்னால், அது பிரச்சனையே தெரியாது. நான் இவ்வளோ ஒரு பிரச்சனை பற்றி பேசிட்டுருக்கேன், நீங்கள் சும்மா இருக்கீங்களேன்னு, பிரச்சனையே இல்லைன்றாங்க. அதனால் இங்கே வந்து முற்று முழுசாக அவர் என்ன பண்ணிடுறாரு, பிரபஞ்சத்தை நிராகரிச்சிடறாரு. நான் பிரச்சனையோடு வந்திருக்கேன், எனக்கு பிரச்சனையாக இருக்குது, அதை டீல் பண்ணுங்கள், ஹேண்டில் பண்ணுங்கன்னா பிரச்சனையே இல்லைன்றீங்க அப்படின்னு கேட்டால், நீ வந்து இது என்ன முயலை கட்டி கொம்பு இருக்குன்னு சொன்னால் நான் ஏற்றுக்கணுமா என்ன, கொம்பு இருக்கே வந்து முட்டுனுச்சேன்னு, முயலா, ஆமாம் நல்லா வரும், முயல் முட்டுனுச்சா ஏதாவது மாடு முட்டுனுச்சா. அதனால்தான் நமக்கு பிரச்சனை தெரியுது, சில பேருக்கு பிரச்சனை தெரியதில்லை. நல்லா நம்ம இடத்துலையே பாருங்களேன், நம்ம வீட்டிலே வந்து ஒரு ஒரு ஆள் நமக்கு பிரச்சனையாக இருப்பாங்க, மற்றவங்களுக்கு தான் பிரச்சனை இல்லையே, நல்லவங்களாச்சுன்னு சொல்லுவாங்க. அடிப்பாவி அவங்களா அப்படின்னு நம்ம கேட்போம், அட பாவமே இவங்களா அப்படின்னு கேட்போம் நம்ம, இல்லையா நல்ல தங்கமாச்சே, இடை கிடைக்கல தங்கம், கிலோ கிலோ தங்கம் கொடுக்கலாம் அப்படின்னு. அப்போ நம்ம பார்வையில் தான் இருக்குது, என்ன சொல்கிறார், இதெல்லாம் நம்ம பார்வையில் தான் இருக்குது. அதனால் அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ நிகேட் தி பிரபஞ்சம் எஸ் மித்யா, இந்த உலகத்தை மித்தனை தள்ளாத வரைக்கும் உனக்கு சம்சாரம் நீடிக்கும், அதுவும் கையில் தான் இருக்குது. நீ தூக்கி வச்சுக்கிற வரைக்கும் அது என்னவாக இருக்கும், உனக்கு சம்சாரமாக தான் இருக்கும். தூக்கி கீழே வச்சுட்டா அவ்வளோ உன்னோட ப்ராப்ளம் இல்லை, அதான் 1000 பேர் இருக்காங்களே ஹேண்டில் பண்ண, ஹேண்டில் பண்ணிட்டோம் எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இது ப்ராப்ளம்னு பார்த்தா நமக்கு ப்ராப்ளம், இது பிரச்சனைன்னு பார்த்தா நமக்கு பிரச்சனை இல்லை. இல்லை சரி பிரச்சனை தான், அதனால் ஐ கேன் ஹேண்டில், என்ன தலையாக போயிடும் பரவாயில்ல, தலை போனால் நம்ம இருக்க மாட்டோமே அனுபவிக்கிறதுக்கு, தலை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐ எம் நாட் டேட் டு சஃபர் ஓட் டு நோ இஸ் இஸ் குட். அதான் அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், இந்த இந்த என்னது சோக்ரட்டிஸோட ஒரு வார்த்தை, அவர் கேட்குறாங்க இன்னும் மரண பயம் இல்லையான்னு கேட்குறாங்க, இல்லையே என்றார், செத்து போயிட்டீங்களா அப்புறம் என்ன பயமா இல்லையான்னு, இஃப் செத்து போயிட்டு நான் இருக்கேன்னு சொன்னால் செத்து போயிட்டே இருக்க மாட்டேன்ல, அப்போ யாருக்கு பயன்னு கேட்டார், இல்லை செத்து போய் நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன பயன்னு கேட்டார், இதான் இருக்குமே, இஃப் ஐ நாட் தே, இஃப் ஐ எம் நாட் தே ஹூஸ் தே டு ஃபியர்ன்னாரு, இஃப் ஐ எம் தே வாய் டு ஃபியர்ன்றாரு. இது கேட்குறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும், ஆனால் சிந்திச்சு நல்லா ஆழமாக சிந்திச்சா தான் இந்த உண்மைகள்லாம் நமக்கு மனசுக்கு வந்து படும். இது வந்து இந்த ஞானம் அப்படின்றது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உணர்வு ரீதியான விஷயம். இது இதை வந்து நாம் மீண்டும் சிந்திச்சு வார்த்தைகள் தான், ஆனால் அந்த வார்த்தைகள் தெளிவாக்குது எல்லா சமயம் சிலத்தையும் வந்து வார்த்தைகள் வந்து என்னை வந்து குழப்புதே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு சுவாமி சொல்கிறாரு, நித்திய எதி சைத்தன்யான ஒருத்தர், வார்த்தைகள் என்பது உயிரின் சலனம்ன்றாரு, உயிரின் அசைவுன்றாரு. இந்த உயிர் இருக்குல்ல அதனுடைய வார்த்தைகள் சொற்கள் என்ன என்பது உயிரின் சலனம்ன்றாரு. அது சலனம் இருக்க தான் செய்யும் வார்த்தைகள், வாசை வார்த்தைகளால் நாம் வந்து நிம்மதி அடைஞ்சிட மாட்டோம். அதான் வார்த்தையற்ற மௌனத்தில் தான் வந்து உண்மையை தெளியக்கூடும்ன்றாங்க. ஆனால் நிறைய வார்த்தைகளோடு வார்த்தைகள் தான் நமக்கு எதை கொடுக்கும், தெளிவை கொடுக்கும், அதே வார்த்தையும் நம்ம குழப்பத்தையும் கொடுக்கும். அதனால் அப்போ தெளிவு கொடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு நம்ம தகுதிப்படுத்திக்கணும், அந்த வார்த்தைகளுக்கு நம்மளை வந்து தகுதிப்படுத்திக்கணும். அப்போ தகுதி உள்ளவனுக்கு வார்த்தையை தெளிவை கொடுக்கும், தகுதி இல்லாதவனுக்கு வார்த்தைகள் குழப்பத்தை கொடுக்கும். தெளிவு நம்ம கையில் தான் இருக்குது என்று சிந்தித்து தொடர்ந்து வரக்கூடிய சுலோகங்களில் சங்கரர் வந்து இன்னொரு தளத்துக்கு எட்டி தாவி போகிறார். இப்போ வந்து கொஞ்சம் சர்வாத்ம பாவனெல்லாம் பேசினாங்க இல்லையா, ஈஸ்வரன்லாம் எடுத்துக்கிட்டார், சரி அப்படி கூட ஒரு பாவம் இருக்கலாம்னு சொல்லிட்டு இனிமேல் முற்று முழுசாக வந்து உலகத்தை வந்து மித்தியா நிராகரித்து இப்போ யுக்திபூர்வமாக சுருதிபூர்வமாக பண்ணிட்டார். தொடர்ந்து அவர் என்ன சொல்ல வைக்கின்றார் என்று அடுத்து சந்தித்து சிந்திப்போம். நன்றி, வணக்கம், அறிவோம், தத் சத்.